நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் திரு ஆறுமுகம், ராமா, அபிராமி, உங்க மூன்று பேருக்கும் வணக்கம்.
வணக்கம்.
இப்ப செவ்வாய்க்கிழமை வந்து நாம ஆஸ்திரேலியா டே கொண்டாடுறோம். இப்ப ஜனவரி 26ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஆஸ்திரேலியா டே கொண்டாடப்படுது. அன்றைய தினத்தை வந்து மாற்றணும், ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்படக்கூடாது அப்படின்னு பூர்வீக குடிமக்கள் அபாரிஜினல்ஸ் பீப்புள் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அரசு இதுவரையும் செவிசாய்க்கிற மாதிரி இல்லை. உங்கள் எண்ணம் எப்படிப்படுது? அதாவது ஜனவரி 26ஆம் தேதியில் என்ன குறைஞ்சி போச்சு, அது அப்படி கண்டினியூ பண்ண வேண்டியதானு படுதா, அல்லது இல்லை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி படுதா? ராமா சொல்லுங்க.
இது என்ன பொறுத்த முடிக்க வந்து இது வந்து மாற்றணும் அப்படின்னு தான் தோணுதுங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜாலியன் வாலாபாக் வந்து 1913 ஏப்ரலில் நடந்துச்சு. அந்த டேவை நான் வந்து பஞ்சாப் டேவா ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னா அது நல்லா இருக்குங்களா? அதே மாதிரி தான் இண்டிஜினஸ் பீப்புளுடைய அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்க அவங்க அதனால அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க கேட்கறது இது உங்க மாத்தி தான் ஆகணும்.
திரு ஆறுமுகம், உங்களுக்கு என்னப்படுது?
என்னை பொறுத்தவரையிலும் ஆஸ்திரேலியா டே என்பது வந்து தேசிய அளவில் பயன்படுத்தப்படும் ஒரு ஒரு நாள். அது தேசிய அளவில் கொண்டாட வேண்டும். அதே நேரத்தில் இன்வேஷன் டே, படையெடுப்பு நாள் என்று எதிர்கொள்ளும் மக்களின் குரலையும் நீங்கள் கவனித்து கேட்க வேண்டும். அவர்களுடைய குறைகள் இன்றும் நிவர்த்தி செய்யப்படவில்லை, அவர்கள் வாழ்க்கை தரம் இன்னும் உயரவில்லை. அதனால் நம்ம தேசிய அளவில் இந்த பிரச்சனைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஜனவரி 26ஐ தொடர்ந்து கடைபிடிக்க.
ஜனவரி 26 இருக்கலாம் அப்படின்னு படுது உங்களுக்கு இல்லையா? அபிராமி, உங்களுக்கு என்ன படுது?
எனக்கு என்ன படுதுன்னா, நம்ம மனிதக்குள்ள வரலாறு முழுசா படிச்சு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு இனம் இன்னொரு இனத்தை போய் தாக்குறது, அது அதுதான் நடந்து வந்திருக்கு வரலாறு பூரா. அது வந்து நம்ம ஒரு குலம் வந்து பாதிக்கப்படுது, இன்னொரு குலம் மேலோங்கி இருக்கு, அப்படி நம்ம பார்க்க முடியாது. கடந்த காலத்தை விட்டுட்டு நம்ம இந்த நிகழ்காலத்துல நம்மளுக்கு அது எப்படி பயன்படுது அப்படிங்கறத பாக்கணும். இது ஆஸ்திரேலியா டேங்கிறது நம்ம இப்போ இருக்கிற ஆஸ்திரேலியால எல்லாருக்கும் ஒரு நாட்டு உணர்வு ஏற்படுத்துது, ஒரு பற்று ஏற்படுத்துது அப்படிங்கும் போது நம்ம அதை தான் நம்ம பார்க்கணும். தவிர
அந்த தினத்துல வைக்கலாமா? ஜனவரி 26ல வைக்கலாமா? அல்லது அந்த
தேதியா தினமா இருந்தாலும் அந்த பழைய இதை வந்து நம்ம மாத்த முடியாது. இது பிரச்சனையை விட்டுட்டு வேற ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. இப்ப அவங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னுக்கு எடுத்துட்டு வரணும், அதுதான் நம்ம பேசணுமே தவிர 26 நாள் அவங்க புண்படுறாங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோம்னா அது ரொம்ப பொலிட்டிக்கலா போயிடும் நான் நினைக்கிறேன்.
பூர்வீக குடிமக்களை வந்து இந்த அரசு இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறதெல்லாம் வந்து போதுமானதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி படுதா, அல்லது இன்னும் எவ்வளவு செஞ்சிருக்கலாம் ஆனா செய்யறதில்லை? அவர்களது விவகாரங்கள் அல்லது அவங்கள பற்றி அவங்கள பாதிக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது கூட நாடாளுமன்றத்துல ஒரு குரல் கிடையாதுங்கிற மாதிரியாக சிலர் சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி படுது?
நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இன்னும் வாழ்க்கை தரம் உயரல, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் இன்னும் அரசு வந்து நிறைய செய்யணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய வாதம். உலகம் பூரா இப்போ இந்த பிளாக் லைஃப் மேட்டர்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் எல்லா நாடுலயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த காலத்துல அட்லீஸ்ட் நம்ம அதை ஒரு பேச ஆரம்பிக்கிறோங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது இன்னும் நிறைய பண்ணணும். அவங்கள வந்து இன்னும் பார்லிமெண்ட்ல ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இன்னும் நிறைய பேர் முன்னுக்கு வரணும். அது நிறைய பண்ண வேண்டியது இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன்.
அதாவது என்னன்னா, அவங்களுக்கு வந்து பிரைமரியா கொடுக்க வேண்டியது எஜுகேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹெல்த். அவங்க அந்த கல்வியையும் அவங்க ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை வந்து டெஃபினட்டா அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும். தேர் ஆர் டூயிங் சம்திங், பட் வந்து அது வந்து சஃபிஷியண்டா இல்லை. அதே மாதிரி வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரையாரிட்டிஸ் வந்து இன்னும் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
நீங்க சொல்ற மாதிரி ரேசல் டெக் பாராளுமன்றத்துல அவங்களோட குரல் ஒழிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றது வந்து தவறு. ஏன் அப்படின்னு கேட்டா, இரண்டு கட்சியும் ஆட்சிக்கு வரும்போது இண்டிஜினஸ் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட்போலியோல வந்து அவங்களோட பிரதிநிதிகள் தான் இருக்காங்க. இன்னைக்கு ஷேடோ மினிஸ்டரா இருக்கிற லிண்டா பானியா இருக்கட்டும், இல்ல இண்டிஜினஸ்
அது வந்து இந்த முறை தானே திரு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க இனம் சார்ந்தவங்க யாருமே அமைச்சராக இருந்தது இல்லையே. முதன் தடவையாக வந்து இண்டிஜினஸ் போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு பூர்வீக குடிமக்கள் சார்பாக வந்த முதல் அமைச்சர் வந்து ஓஆயிட் அவர்கள் இல்லையா?
ஆமா ஆமா, உண்மைதான். நான் இப்ப இருக்கிற நிலைமையை சொல்றேன். அரசாங்கம் வந்து முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கு, எடுக்கலன்னு சொல்ல முடியாது. அங்க எடுக்கிற முயற்சிகள் வந்து போய் சேர்றதில்ல. அதுக்கு நிறைய
அவங்களுக்கு தனியாக நாடாளுமன்றத்துல வந்து ஒரு பிரதிநிதித்துவம் மாதிரி எதுவுமே கிடையாது இல்ல. அதாவது கட்சிகள்ல இருந்து அவங்க வர முடியுமே தவிர அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி எதுவுமே இல்லையே.
அவங்க அந்த வாய்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொபோசல் அந்த ப்ரொபோசல வந்து அரசு இன்னும் அங்கீகரிக்கல. ஆனா நிறைய பணங்களை செலவு பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இண்டிஜினஸ்க்காக செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சுக்கிறதுல வந்து இந்த மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து செய்யறது இல்லை அந்த விஷயங்களை.
அதாவது அவங்க வந்து தனியா அவங்களை தனியாவே நினைச்சிட்டு இருந்து நம்மள வந்து ஆதிக்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் இப்போ ஆஸ்திரேலியால ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு நினைச்சு அவங்க முன்னுக்கு வந்தாதான் அவங்க இந்த மாதிரி பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பர் ஆறுது அது முன்னு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
சரி, இப்ப இந்த தேசிய கீதத்துல வந்து ஒரு வார்த்தையை மாத்தி இருக்கிறாங்க, அதாவது எங்குங்கிற வார்த்தையை மாத்தி ஒண்ணுன்னு மாத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான மாற்றங்கள், இந்த மாதிரியான ஒரு சீர்திருத்தம் உங்களுக்கு எப்படிப்படுது?
என்னோட பார்வையில வந்து அது அது ஒரு டோக்கனிசம் தான். நேஷனல் ஆன்தம்ல வந்து ஒரு வரியை மாற்றல பிரச்சனைகள் சால்வ் ஆகாது. இது வந்து ஒரு புதுசு கிடையாது. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் 1984 பாப்பாக் கவர்மெண்ட் இருக்கும்போது காட் சேவ் த குயின் அப்படிங்கறது அட்வான்ஸ் ஆஸ்திரேலியா ஃபேர்னு நம்ம மாற்றிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாறுதல் வருது. அது யங் அண்ட் ஃப்ரீங்கிறது ஒன் அண்ட் ஃப்ரீங் மாற்றுறதுனால வந்து நம்ம அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்கிறது அவ்வளோ ஒரு சரியான ஒரு இது கிடையாது. நிச்சயமா அது மாற்றுறது நல்லது, அதனால எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாது.
எனக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரும் பொழுது அது கிரியேட் சம் அவேர்னஸ். இப்ப வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் பீப்புளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அவங்கள இன்க்ளூசிவ் அந்த கம்யூனிட்டியோட இன்க்ளூட் பண்றது சொல்றதுனாலதான் ஸோ வி ஆர் ஒன் அண்ட் ஃப்ரீ அப்படிங்கிற அந்த கான்செப்ட். அது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து சேஞ்ச். ஸோ அது வந்து இதனுடைய ஒரு தொடக்கம் தான், தொடக்கத்தினுடைய ஒரு ஒரு முயற்சி தான் இது.
குடியேற்றவாசிகள், அதாவது இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து இமிக்ரன்ஸ் நம்பர், குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை வந்து அரசு குறைச்சிக்கிட்டே வருது. அதுக்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக வந்து மேஜர் சிட்டிஸ்ல எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஒழுங்கான ரோடுகள், சாலைகள், டிராபிக் ஜாம் அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படிப்படுது, அதாவது மல்டி கல்ச்சுரல் ஆஸ்திரேலியா, பல்லின கலாச்சார ஆஸ்திரேலியாவில் இப்படியான இமிக்ரன்ஸ் நம்பரை குறைக்கிறது வந்து சரியான ஒரு போக்கு தான், இங்கே இருக்கிறவங்கள வாழ்க்கை மேம்படுறதுக்காக அந்த நம்பரை குறைக்கிறது நல்லது அப்படின்னு படுதா, அல்லது இதில் ஒரு ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா, ஒரு இன்னொரு மோட்டிவ் பின்னால் இருக்கு அப்படிங்கிற மாதிரி படுதா?
இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து இது சரின்னு தான் எனக்கு தோடுதுங்க வந்துட்டு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரேஷன் கவுன்சில் ஆஃப் ஆஸ்திரேலியா என்ன சொல்றதுன்னா, மைக்ரேஷன் வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆன் ஆஸ்திரேலியன் எக்கானமின்னு சொல்றாங்க. அது வந்து இன்க்ரீ எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுது, கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. அப்புறம் வந்து மைக்ரான்ஸ் வந்து டென் டு பி லெஸ் யூஸ் ஆஃப் சென்ட்ரல் லிங்க் மணியை யூஸ் பண்றாங்க. பட் அதர் சைட் ஆஃப் த காயினும் நம்ம பார்க்கணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஹையா இருக்குங்க. அது இப்ப யாருக்கிட்ட இருக்குன்னா அதிகமா ரீசெண்டா வந்த மைக்ரேன்.
இமிக்ரேஷன் நம்பரை கட் பண்றது அப்படிங்கிறது மல்டி கல்ச்சரல் ஆஸ்திரேலியாவுக்கு நல்லது இல்ல. நல்லது இல்ல ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, எக்கானமிக் இம்பாக்ட் அதாவது பொருளாதார பிரச்சனைகளையும் நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா, குடிநீர் வரவு அப்படிங்கறதுனாலதான் வந்து உங்களுக்கு கன்சியூமர் பேஸ் கிரியேட் ஆகுது. இந்த கன்சியூமர் பேஸ்
கிரியேட் எக்கானமி, அதாவது பொருளாதார ரீதியில பார்த்தாலும் சரி, பல்லின கலாச்சார ரீதியில பார்த்தாலும் சரி, இமிக்ரன்ஸ் நம்பரை குறைக்கிறது வந்து நல்லது இல்லைங்கிறீங்க?
சரி இல்லை. நம்ம எல்லாரும் இப்படிதான் வந்தோம். இன்னைக்கு மைக்ரேஷன் வேண்டாம், இங்க கூட்டம் ஆகி போச்சு, பெண்கள் வந்து கண்டிப்பா இருக்கு. இது நாளடைவுல நமக்கு எல்லாம் தெரிய வரும். நம்ம எல்லாம் ஒரு மைக்ரண்டா வந்துட்டு இமிக்ரேஷன் நம்பரை கட் பண்றது சரின்னு சொல்லி சப்போர்ட் பண்றது வந்து எனக்கு ரொம்ப சரியா படல.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நான் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பரிமாற்றம், ஆஸ்திரேலியா டே, ஆஸ்திரேலிய தினம் குறித்த சிறப்பு பரிமாற்றம். இது கலந்து கொண்டிருப்பவர்கள் திரு ஆறுமுகம், ராமா, அபிராமி ஆகியோர்.
பொருளாதாரம் அது சார்ந்தது தான், இப்போ இமிக்ரேஷன் இதோட சேர்ந்தது தான் பொருளாதாரம். இப்போ பொருளாதாரம் இப்போ போயிட்டுருக்கிற போக்கு உங்களுக்கு எப்படிப்படுதா? நான் வாசித்த வரைக்கும் இந்த நடப்பு ஆண்டில் 2020-2021 இந்த ஃபைனான்சியல் இயரில் ஆஸ்திரேலியாவின் கடன் வந்து $1 trillion மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படியான நிலைமையில் பொருளாதாரத்தின் போக்கு பற்றி உங்களுக்கு என்னப்படுது?
அது வேர்ல்டு வைடு பார்த்தாலே லார்ஜ் எக்கானமி டவுன் டவுனாக இருக்குங்க. ஃபைனான்சியல் கிரைசிஸ் வந்து அன்அவாய்டபிள்.
ஃபைனான்சியல் கிரைசிஸ் அன்அவாய்டபிள் இந்த சூழ்நிலையில கடன் வாங்காம எங்க நாடும் வந்து அவங்க நாட்டு பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது. ஆனா நம்ம வாங்குகிற கடன் வந்து இந்த ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொபோர்ஷனேட்டா வந்து கடன்களை வாங்குறோமா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க.
ஆஸ்திரேலியாவோட எக்கானமி மாடலே வந்து இங்க ரா மெட்டீரியல் எடுத்துன்னு போய் சைனால வந்து குட் பண்ணி திரும்ப சைனா நம்மளுக்கே விற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் ரிலையன்ட்டே இல்லை. அதனாலதான் இங்க வந்து இவ்வளவு காஸ்ட் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு, லேபர் வந்து இவ்வளவு ஹையா வச்சதுனால நம்மளோட எக்கானமி வந்து சஸ்டைனபிளா இல்ல. அதனாலதான் இவ்வளவு கடன்ல நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்னு நான் நினைக்கிறேன்.
இல்ல இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல சரியா திங்க் பண்ணி இது நான் கடன் வாங்கிதான் இருக்கணுமா, நம்ம சஸ்டைனபிள் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு திங்க் பண்ற லீடர்ஸும் இல்ல.
ஒவ்வொரு மக்களுமே வந்து அரசாங்கம் வந்து இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனை நல்லா மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் சாப்பாடு பிரச்சனை வந்தாங்க அவங்களுக்கு தெரியும். ஆனா பிக ப்ராஜெக்ட் நேஷனல் லெவல் ப்ராஜெக்ட்ஸுக்குலாம் வந்து ஃபண்டிங் வந்து நெக்ஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு இவங்கனால எதுவும் கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க தேவையான அளவுக்கு கடன் வாங்கி வச்சாச்சு. அப்ப அந்த பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நிற்கும், அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாகும். இது அதோட இம்பாக்ட் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் தாங்க நமக்கு தெரியும்.
சரி, இப்போ இந்த எக்கானமி பொருளாதாரம் இப்படி வந்து மோசமான நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பின்னணியில் ஆஸ்திரேலியா வந்து இந்த சைனாவோட வந்து முரசிக்கிட்டது அல்லது வந்து இந்த மாதிரியான ஒரு முரண்பாடை ஏற்படுத்திக்கிட்டதை வந்து தவிர்த்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி படுது அவங்களுக்கு.
இந்த மாதிரி விஷயங்கள் ஆஸ்திரேலியா வந்து ஒரு பேக் சீட் எடுக்கிறது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ சைனா வந்து ஒரு முக்கியமான ட்ரேடிங் பார்ட், நம்ம வணிகம் செய்கிறதுல வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து நீங்க எந்த ஒரு இதுல எடுத்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக் படி என்ன சொல்றாங்க 30% மேல ஆஸ்திரேலிய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சைனாக்கு தான் போகுதுன்ட்டு.
சைனா வந்து சர்வதேச ரீதியில செஞ்சிட்டு இருக்கிற தவறுகளை எல்லாம் அப்படி சித்தாங்கட்டா பாத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா திரு?
இல்ல இல்ல நிச்சயமா இல்ல, பாத்துட்டு இருக்கணும்னு இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு டிப்ளமேட்டிக் அப்ரோச் இருக்கணும். நீங்க வந்து எல்லாமே வாக்கு வங்கிய உயர்த்தலுக்கு உண்டான விமர்சனங்களும் ஸ்லோகன்களும் வந்து சால்வ் ஆகாது, பிரச்சனைகளை சால்வ் பண்ணாது. அப்படி பேசுறதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்தா நம்ம என்ன செய்யணும்ன்றது ஒரு பேக்கப் பிளான் பிளான் பி இருக்கணும் அவங்க அரசாங்கத்துக்கு. இப்ப வந்து அயன் ஓர் வந்து அவன் ஸ்டாப் பண்ணிட்டான் வாங்க மாட்டான் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த அயன் ஓரை இந்தியாவுக்கோ இல்ல வேற நாடுகளுக்கோ விற்கிறதுக்கு உண்டான பிளான் இருக்கான்னா அது சுத்தமா இல்ல. நம்மகிட்ட
ஒரு மைனிங் இண்டஸ்ட்ரி சொல்றாரு, இப்ப வந்து எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி சொல்றவங்க அக்டோபர் 30, 2022 சைனா வந்து ஒரு இது பண்ணிருக்கு, ஸ்டூடெண்ட்ஸும் டூரிஸ்ட் இங்க வர்றத வந்து வான் பண்ணிருக்கு. இதனால வந்து எவ்வளவு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது நமக்கு ஏப்ரல்ல தான் தெரியும். எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இன்கமிங் அஃபெக்ட் ஆயிருக்கு, நம்ம இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்கம் போயிருக்கு அப்படிங்கறது.
சைனாவோட வந்து ரொம்ப உலகம் பூரா பண்ணிருக்காங்க, அவங்க இந்தியாவையும் ஒரு பேசியிருக்காங்க, எல்லா அங்க சுத்தி இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ் இப்ப இன்னைக்கு கூட நியூஸ்ல தாய்வான் மேல ஃபிளைட் விட்டுருக்காங்க, நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்க இந்த மாதிரி பண்றதை யாருமே எதிர்க்காம எல்லாரும் இந்த மாதிரி எக்கானமிக்கு பயந்துட்டு பின் வாங்கினா அது சரிதானா?
இப்ப ஆஸ்திரேலியாவுடைய லேண்ட் வந்து 9.2 மில்லியன் ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து வித்திருக்காங்க சைனாக்கு. டார்வின் போர்ட்டை வந்து 99 இயர்ஸ்க்கு லீஸ் பண்ணிருக்காங்க சைனாக்கு வித்திருக்காங்க.
அது மட்டும் இல்லாம ரேசல் அப்ராமி சொன்னது ஒரு விஷயம் நல்லது, அப்படி பார்த்து தெரிவிக்கலாமா அப்படின்னா பார்த்து தெரிவிக்க கூடாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, அரசாங்கம் வந்து இமிகிரேஷன் வரும்போது நாட்டுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு தான் முதல்ல நல்லது செய்யணும், வெளியே இருக்கிறவங்கள அப்புறமா தான் பாக்கணும்னு சொல்றீங்க. ஆனா அது சைனா விஷயத்துல வந்து நாட்டுக்குள்ள இருக்கிற வியாபாரிகளுக்கோ இல்ல எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் சைனா மேல ஒரு தாக்குதலை உருவாக்குறீங்க? ஏன் அப்ப மட்டும் உங்களுக்கு நாட்டுக்குள்ள இருக்கிற வியாபாரிகளோட பிரச்சனை உங்களுக்கு கண்ணு தெரியலையா?
இந்த டைமும் நம்ம பின்கால் வாங்கி ஐயோ உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிடுவாங்களேன்னு நினைச்சு நம்ம
மிக்க நன்றி திரு ஆறுமுகம். ராமா, அபிராமி, உங்க கருத்துக்களை முன்வைத்தீர்கள், மிக்க நன்றி உங்களுக்கு.
ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.